வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக.
உம்மாத்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1-8 வரை. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லி கொண்டனர். அவர்களுடைய சிந்தனையை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பது ஏன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டிற்கு சென்றார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர்.
இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதத்தின் முதல் நாள் இறைவனுக்காக நாம் நன்றி செலுத்துவதற்காக இங்கு கூடியிருக்கின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட இறைவன் நமக்கு பாதுகாப்பையும் அரணையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தான் இந்த மாதம் நமக்கு தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்த, இறைவனுடைய பாதுகாப்பிலும் எல்லா விதமான அருளையும் ஆசிரியும் நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க, இத்திருப்பலிகளை நாம் சிறப்பாக ஜெபிக்கக்கூடியவர்களாக, நம்முடைய ஒரே மனதாகவும் ஒரே உள்ளத்தோடும் இறைவனை போற்றக்கூடியவர்களாக இந்த திருப்பலிகளை நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். சிறப்பாக இந்த நாளிலே இறைவன் நமக்கு ஒரு அருமையான நற்செய்தி வாசகத்தையும் முதல் வாசகத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முறை நான் இறையல் படித்து கொண்டிருந்த போது, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கிராமத்திற்கு சென்று அங்கு இருந்த பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி எடுப்பது வழக்கமாக இருக்கும். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, நாங்கள் குழுவாக பிரிந்து மூன்று நான்கு பேராக பிரிந்து நாங்கள் சைக்கிளை எடுத்துக்கொண்டு எங்களுடைய சைக்கிளிலே நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சென்று அந்த மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அது மறைக்கல்வி என்பது கிறிஸ்தவ மறைக்கல்வி என்றல்ல, மாறாக பொதுவான ஒரு மறைக்கல்வியை, ஒழுக்கத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு செயல்பாடை செய்து கொண்டிருந்தோம். அப்படி ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை சென்று முடித்துவிட்டு நாங்கள் மீண்டும் வருகிற போது ஒரு வழியிலே ஒரு விபத்தை காண நேர்ந்தது. அந்த விபத்து மிகவும் கொடூரமாக இருந்தது. வண்டியிலே செல்லக்கூடியவர்கள் முன்பாக தன்னுடைய குழந்தையையும் பின்பு தன்னுடைய மனைவியையும் அமர வைத்து இரண்டு சக்கர வாகனத்திலே அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். எதிரே வந்த அந்த லாரி இவர்களை இடித்து அந்த குழந்தையின் தலை அந்த சக்கரத்தில் இடிபட்டு நசுங்கி அந்த குழந்தை அந்த இடத்திலே இறந்தது. அப்போது அங்கிருந்த அந்த தாய் தந்தையர் கதறி அழுததை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்க்க முடிந்ததாக இருந்தது. எங்களுக்கு அதைவிட மிகவும் வேதனை தரக்கூடிய விஷயமாக எங்களிலிருந்த ஒரு சில சகோதரர்கள் உடனடியாக சென்று அங்கந்த சகோதரிக்கும் அந்த சகோதரருக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வாகனத்தை நகர்த்தக்கூடிய மற்ற பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வீடுகளில் இருந்த நபர்கள் எல்லாம் வெளியே வந்து ஒரு சிலர் அந்த உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவர் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி கொண்டிருந்தார். இப்படி பல்வேறு விதமான பணிகளை பல்வேறு விதமான செயல்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதிலும் ஒரு கூட்டத்தினர், நமக்கு இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா, அல்லது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை என்று சொல்லி வாகனத்திலே சென்று கொண்டிருந்த ஒரு சூழலையும் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். இதை நாங்கள் முடித்துவிட்டு தினமும் இரவிலே நாங்கள் எல்லோரும் அமர்ந்து தங்களுடைய பணி வாழ்வின் அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி பகிர்ந்து கொண்டிருந்த போது நாங்கள் இந்த ஆறு சகோதரர்கள் சேர்ந்து இன்று இப்படிப்பட்ட விபத்தை பார்த்தோம் என்று சொல்லி அருள் தந்தையர்களோடு அருள் சகோதரர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த ஒரு அருள் சகோதரர் சொன்னார், ஆம், இன்று பாதி பேர் இன்னைக்கு யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு சூழலில் வாழ்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தான் வாழ்ந்தால் மட்டும் போதும், அல்லது தன்னுடைய குடும்பம் மட்டும் வாழ்ந்தால் போலும், யாருக்கும் எந்த விதமான தீங்கையும் நாமும் செய்யக்கூடாது, நமக்கும் எந்த விதமான தீங்கும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி சமூகத்திலிருந்து தன்னை ஒதுக்கி கொண்டு வாழக்கூடிய மக்களை தான் இன்று நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தங்களை பற்றி கவலைப்படுவதற்கே நேரமில்லை, நாங்கள் எப்படி பிறரை பற்றி கவலைப்படக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய மனிதர்களை தான் இன்று பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த அருள் சகோதரர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். ஆம், பல நேரங்களிலே நாமும் கூட நான் வாழ்ந்தால் போதும், அல்லது நான் மட்டும் வளர்ந்தால் போதும், அல்லது என்னுடைய குடும்பம் மட்டும் வளர்ந்தால் போதும், நான் எந்த கவலையும் இல்லாமல் இருந்தால் போதும், எனக்கு எல்லா விதமான சுகங்களும் கிடைத்து விட்டால் போதும், நான் பிறரை பற்றி கவலைப்படுவதற்கு எந்த விதமான அவசியமும் எனக்கு இல்லை, எனக்கு அதற்கான ஒரு தேவை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசு இன்று அச்செய்தியை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். மூன்று விதமான நபர்களை நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த முடக்குவாதமுற்ற நபரை தூக்கி கொண்டு வந்த அந்த சில நபர்கள் லூக்கான் அச்செய்தியாளர் நான்கு நபர்கள் என்று சொல்கிறது, ஆனால் மத்தையின் அச்செய்தியாளர் சில நபர்கள் என்று சொல்கிறார். அவரை தூக்கி கொண்டு வந்த சில நபர்கள், இரண்டாவதாக அந்த முடக்குவாதமுற்றவர், மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய அந்த மறைநூல் அறிஞர்கள். இதில் முதல் வகனத்தை சார்ந்த இந்த அவரை தூக்கி கொண்டு வரக்கூடிய நான்கு நபர்கள், என்னை பார்க்கவே நேரமில்லை, அல்லது எனக்கு நான் செய்து கொள்வதற்கான நேரம் எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்று இந்த நான்கு இந்த சில நபர் அவன் முடக்கமாத ஒற்றரை தூக்கி கொண்டு வருகிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய பொறுப்புணர்வை உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அங்கு முடக்குமாத ஒரு உற்ற நபரை ஒருவர் பார்க்கிறார்கள், அவர் தனியாக இருக்கிறார், அவரை இயேசுவிடத்திலே அழைத்துச் செல்வதற்கான ஒரு வசதி இல்லை, ஆனால் பலர் அங்கு நிற்கின்ற போது அதில் சிலர் மட்டும்தான் இவரை இயேசுவிடத்திலே அழைத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதை லூக்கான செய்தியாளர் இன்னும் விரிவாக சொல்லக்கூடியவராக இருப்பார், மேற்கூரையை பிரித்து அதில் கட்டிலை கட்டி இறக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த செய்தியை இன்னும் விரிவாக லூக்கான செய்தியாளர் சொல்லக்கூடியவராக இருப்பார். இந்த சில நபர்கள் தான் இந்த முடக்குவாதமுற்றவருக்கு அதிக அக்கறை காட்டக்கூடியவர்களாக, தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக, எங்களுக்கு என்ன, அந்த நபர் எப்படியோ இருந்தால் நமக்கு என்ன என்று சொல்லி விட்டுவிடவில்லை, மாறாக அந்த முடக்குமாதமுற்றவரை கட்டிலில் கிடத்தி அதை இயேசுவிடத்திலே அழைத்து வரக்கூடிய ஒரு பொறுப்புணர்வை, சமூக உணர்வை அவர்கள் உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எங்களுக்கு என்ன என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்திலே இந்த நான்கு இந்த சில நபர்கள் இயேசுவிடத்திலே அழைத்து வருகிறார்கள் என்றால் இவர்கள் பிறரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புணர்வை உணரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தங்களுக்கு என்று எந்த விதமான கடமையும் இல்லை, அந்த நபரை அவர்கள் அழைத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி எந்த விதமான கடமையும் அந்த சில நபர்களுக்கு இல்லை. அங்கு பார்த்த பலர் அந்த முடக்குவாதமுற்றவரை பார்த்திருக்கலாம், ஆனால் அந்த பார்த்த பலரில் சிலர் மட்டும்தான் அந்த முடக்குவாதமுற்றவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார், அவரை நாம் இயேசுவிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த நபரை இயேசுவிடத்தில் எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய பொறுப்புணர்வை பிறரிடத்திலே காட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த சிலர் நபர்கள் முடக்குவாதமுற்றவரை இயேசுவிடத்திலே அழைத்து செல்லக்கூடிய நிகழ்வு நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக முடக்குவாதமுற்றவர் இயேசுவிடத்தில் சென்றபோது இயேசுவிடத்தில் சொல்கிறார், உன்னுடைய கட்டிலை நீ தூக்கி கொண்டு எழுந்து நட என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்லக்கூடியவராக இருக்கிறார் இயேசு? தனக்கான ஒரு பொறுப்புணர்வை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவர் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தபோது நான்கு நபர்கள் இவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் இவர் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறிய போது தன்னுடைய பொறுப்பை அவர் உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர் தன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். எழுந்து நட என்று சொல்லவில்லை இயேசு, மாறாக உன்னுடைய கட்டிலை எடுத்துக்கொண்டு நட என்றால் அவர் கொண்டு வந்த அந்த நான்கு நபர்கள் அந்த சில நபர்கள் கொண்டு வந்த அந்த கட்டிலை இவர் தன்னுடைய பொறுப்போடு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை இந்த முடக்குவாத நபர் வழியாக இயேசு தரக்கூடியவராக இருக்கிறார். ஒரு முறை நான் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்த போது, தினமும் சனிக்கிழமையிலே, வார வாரம் சனிக்கிழமையிலே குழந்தைகள் எல்லாரும் காலையிலே வருவார்கள். காலையிலே வந்து மறைக்கல்வி என்றல்ல, மாறாக சிறுவலி இயக்கம் என்றெல்லாம் சொல்லி பல்வேறு விதமான இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கும். அப்படி சனிக்கிழமை காலை நடந்து கொண்டிருக்கும். நடந்து முடிந்த பிறகு இந்த மாணவர்களுக்கு, இந்த குழந்தைகளுக்கு நான் சில விதமான பொறுப்புகளை கொடுத்திருந்தேன். காலையிலே நீங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் முடித்த பிறகு, இந்த கிளாஸ் எல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் இந்த கோயிலை சுத்தம் செய்ய வேண்டும், அல்லது ஆல்டரை சுத்தம் செய்ய வேண்டும், ஆல்டர் டெக்கரேஷன் செய்ய வேண்டும், அல்லது இந்த பல்வேறுமான பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு குழுக்களுக்கு நான் கொடுக்கக்கூடியவனாக இருந்தேன். ஒரு முறை ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்புகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது 4-5 மாதங்கள் சென்றது. 6 மாதத்திலே அவர்களுக்குள் ஒரு சண்டை, யார் செய்வது என்று சொல்லி, நாங்களே ஏன் இந்த வேலையை செய்ய வேண்டும், இந்த வேலையை நாங்கள் செய்யாமல் இருந்து விடலாமே என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்குள் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படக்கூடியதாக இருந்தது. அங்கிருந்த ஒரு அருள் சகோதரர் அந்த மாணவர்களை எல்லாம் கவனித்து கொண்டிருந்தார். அந்த மாணவர்களை எல்லாம் கவனித்து கொண்டிருந்த போது அந்த மாணவர்களுக்கான பொறுப்பாகவும் அந்த அருள் சகோதரர் தான் இருக்கக்கூடியவராக இருந்தார். அந்த அருள் சகோதரர் அந்த மாணவர்களை எல்லாம் அழைத்து சொன்னார், உங்களுக்கான பொறுப்பை நீங்கள் உணர்ந்து செய்கிற போது, சிறு சிறு பொறுப்புகளை நீங்கள் உணர்ந்து செய்கிற போது இறைவன் உங்களை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார், ஆசீர்வதிப்பார் என்றெல்லாம் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருந்தார். அப்போது அதிலிருந்த ஒரு குழந்தை சொன்னது, நாங்கள் எங்களுடைய கடமையை தவறாமல் செய்ய வேண்டுமென்றால் எல்லோரும் ஒத்துழைப்பு தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தை ஒன்று எழுந்து சொன்னது. ஏனென்றால் நாங்கள் இருவர் மட்டுமே வேலை செய்து கொண்டிருக்கிறோம், மற்றவர்கள் எல்லாம் வீடுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தொடக்கத்தில் எல்லோரும் சேர்ந்து செய்தோம், இப்போது எல்லோரும் சேர்ந்து செய்வதில்லை என்று சொல்லி கொண்டிருந்த போது அந்த அருள் சகோதரர் மீண்டும் சொன்னார், தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கான பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருங்கள். அவர் ஒரு எடுத்துக்காட்டையும் சொன்னார் அந்த குழந்தைகளுக்கு, வீட்டிலே இருக்கிறீர்கள், அம்மாவுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பது ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். படிக்க வேண்டும் என்பது உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கான நேரங்களை நீங்கள் ஒதுக்கி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் வளர்ந்த பிறகு உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், அது உங்களுடைய பொறுப்பு. அப்படி அந்த குழந்தைகளுக்கு அவருடைய பொறுப்புகளை உணர்த்தக்கூடியவராக இருந்தார். அப்போது இறுதியிலே அவர் சொன்னார், ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பை செய்யக்கூடியவர்களாக இருக்கிற போது இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். ஆம், அப்படிதான் முடக்குவாதம் முட்டவருக்கு இயேசு உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு நட என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். சாதாரணமாக நடந்து செல் என்று சொல்லவில்லை, மாறாக அந்த பொறுப்பையும், நீ முடியாமல் இருந்தபோது அவர்கள் 4 பேர் உன்னை அழைத்து வந்தார்கள், ஆனால் இப்போது உன்னால் இந்த கட்டிலை தூக்கி கொண்டு நடக்க முடியும், எனவே இந்த கட்டிலை நீ தூக்கி கொண்டு நட என்று சொல்லி இயேசு அந்த நபருக்கு பொறுப்பை உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். 3வதாக வரக்கூடிய ஒரு நபர் மறைநூல் அறிஞர். இவர்கள் பொறுப்புணர்வை தட்டி கழிக்கக்கூடிய செயல்பாடை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆம், இவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ளவில்லை. மறைநூல் அறிஞர்கள் என்பவர்கள் மறைநூலை விலக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, விலக்கி சொல்லக்கூடியவர்களாக, மக்களிடத்திலே மறைநூலை விளக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் இயேசுவிடத்திலே குறை காண வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு விதமான குறைகளை இயேசுவிடத்திலே சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவிடத்திலே பாவங்களை மன்னிப்பதா, எழுந்து நட என்பதா என்கின்ற பல்வேறு விதமான கேள்விகளை எல்லாம் இயேசுவிடத்திலே கேட்டு அவரை, அவருடைய பொறுப்பை அவர்கள் தட்டி கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிறர் மீது கொண்ட பொறாமையினால், காழ்ப்புணர்ச்சியினால், அல்லது பல்வேறு விதமான தீய எண்ணங்களால் இயேசு மீது குற்றம் கண்டு அவர்களுடைய பொறுப்பை அவர்கள் தட்டி கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தன்னை மறந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தங்களுடைய பொறுப்பை மறந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய செய்தி, இன்று நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோமா? பொறுப்புள்ளவர்களாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பிறர் மீதான பொறுப்பு, தம் மீதான பொறுப்பை நாம் நிறைவாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கிற ஒரு சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அழகான ஒரு முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாமினுடைய ஒரு அழகான ஒரு பகுதி. ஆபிரகாம் இடத்திலே கடவுள் ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும், தன்னுடைய ஒரே மகனை கஷ்டப்பட்டு அவர் காலங்கள் கடந்து பெற்ற ஒரு மகனை இறைவன் பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது ஆபிரகாம் எந்த விதமான ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. மாறாக ஆண்டவரே நான் செய்கிறேன் என்று சொல்லி ஈசாக்கை பலி கொடுப்பதற்கு தயார் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இந்த முதல் வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டோம். ஆபிரகாமனுடைய பொறுப்பு என்பது அவர் சமூகத்தின் கொண்ட பொறுப்பையும் தன் மீது கொண்ட பொறுப்பையும் உணரக்கூடியவராக இருக்கிறார். ஆபிரகாம் கடவுளிடத்தில் எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை. ஏன் நான் ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும்? பல நாட்களாக காத்திருந்து நான் ஒரு மகனை பெற்றிருக்கிறேன், உம்முடைய அருளால் பெற்றிருக்கிறேன், நான் அவனை ஏன் பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவிட கடவுளிடத்தில் அவர் கேள்வி கேட்கவில்லை. மாறாக அவர் தன்னை முழுமையாக உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிற போது நாம் பலவற்றை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஆபிரகாம் தன்னுடைய பொறுப்புணர்வை அவர் செய்கிற போது அவர் தன்னுடைய மகனை இழக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் மகனை இழப்பதற்கும் தயாராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே நான் ஒப்புக்கொண்டேன், என்னுடைய மகனை நான் பலி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டேன், அந்த ஒப்புக்கொண்டதை நான் நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லி அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் அவர் முழுமையாக அர்ப்பணித்து தன்னுடைய பொறுப்புணர்வோடு அவர் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அதனால் அவர் அதிக பலனை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நச்சிதி சொல்கிறது, கடல் மணலைப் போல உன்னுடைய இனத்தை நான் பெருகச் செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்று சொல்லி இறைவன் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் பொறுப்புணர்வை ஏற்றுக்கொள்கிறார். அந்த பொறுப்புணர்வோடு அவர் செல்கிற போது அவருக்கு பல்வேறு விதமான தடைகள் ஏற்படுகிறது. அந்த தடைகளை தாண்டியும் அவர் தன்னுடைய மகனை பலி கொடுக்கிற போது, பலி கொடுப்பதற்கு தயாராக செல்கிற போது இறைவன் அவருக்கு அதிக பலனை ஆசீரை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். நாமும் நம்முடைய பொறுப்புகளோடு நம்முடைய செயல்பாடுகளை செய்கிற போது இறைவன் நமக்கும் நிறைவான ஒரு ஆசீரை நம்முடைய வாழ்விலே தரக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட பொறுப்புள்ளவர்களாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோம்? என்னுடைய குடும்பத்தை தாண்டி என்னுடைய குடும்பத்திற்கான பொறுப்பையும் நான் செய்ய வேண்டும். அதுதான் தன் மீது கொண்டுள்ள இருக்கிற ஒரு பொறுப்பு. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு அல்லது குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் பொறுப்பை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான ஒரு வழியை ஆயத்தம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வழிகளை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கான ஒரு பொறுப்பு பெற்றோரை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பெற்றோரை பேணி காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பொறுப்போடு அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது குடும்பத்திற்கான ஒரு பொறுப்பு, சமூகத்திற்கான ஒரு பொறுப்பு. நமக்கு பல்வேறு விதமான பொறுப்புகள் தரப்பட்டிருக்கின்றன. நாம் அந்த பொறுப்புகளோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் நம்முடைய உணர்வோடு, உண்மையான உணர்வோடு. இந்த ஆபிரகாம் முதல் வாசகத்திலே எந்த விதமான சந்தேகத்தோடு அல்லது கவலையோடு தன்னுடைய மகனை பலி கொடுப்பதற்கு எடுத்துச் செல்லவில்லை. மாறாக முழு மன சுதந்திரத்தோடு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ளக்கூடியவராக முழு மன மகிழ்ச்சியோடு தன்னுடைய மகனை, கஷ்டமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக ஆபிரகாமுக்கு பல்வேறு விதமான துன்பங்களை அவர் வழியிலே சந்திக்கக்கூடியவராக இருந்திருப்பார். ஆனால் அவர் தன்னுடைய முழு மனதோடு இறைவனுக்காக நான் கொடுக்கிறேன் என்கின்ற ஒரு முழு முயற்சியோடு அவர் தன்னை முழுமையாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி கொடுக்கின்ற போதுதான் இறைவன் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் நமக்கு தற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. கொலோசிருக்கிறது திருமுகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 23 நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலையையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லி கொலோசிருக்கிற திருமுகத்தில் தூய பவுல் அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் மனிதர்களுக்காக அல்ல, பல நேரங்களிலே இன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் மனிதர்கள் பார்க்க வேண்டும் அல்லது மனிதர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் அல்லது மனிதர்கள் நம்மை பார்த்து இவன் இப்படி செய்கிறான் என்றெல்லாம் நம்மை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நாம் பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பொறுப்புகளை பல நேரங்களிலே மனிதர்களுக்காக மனிதர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் தூய பவுல் அழகாக சொல்கிறார், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடையும் பொறுப்புணர்வோடு ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற போது அதை உணர்ந்து உளமாற மகிழ்ச்சியோடு செய்யக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். அப்படி நாம் செய்கிற போது கொலோசியர் திருமுகத்திலே மீண்டும் நாம் தொடர்ந்து வாசிக்கிற போது அதிகாரம் 3 இறை வாசனங்கள் 24 நாம் வாசிக்கிறோம், நாம் அப்படி செய்கின்ற போது அனைத்து வேலைகளையும் மனிதர்களுக்காக அல்லாமல் கடவுளுக்காக ஆண்டவருக்காக நாம் உகந்து மகிழ்ச்சியோடு நாம் செய்கிற போது ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு அளிக்க தவறுவதில்லை என்று சொல்லி தூய பவுல் கொலோசியர் திருமுகத்தில் அதிகாரம் 3 வசனங்கள் 24 சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கைமாறு அளிக்க மறப்பதில்லை என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கைமாறு அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் எப்போது பொறுப்புணர்வோடு நாம் பணியாற்றுகிறோமோ, அல்லது பொறுப்புணர்வோடு நம்முடைய செயல்பாடுகளை செய்கிறோமோ, பொறுப்புணர்வோடு நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளின் வழியாக நாம் மனிதர்களுக்காக அல்ல ஆண்டவருக்காக உளமாற மகிழ்ச்சியோடு ஆபிரகாமை போன்று நாம் செய்கிற போது நாமும் ஆண்டவரிடமிருந்து கைமாறு பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பொறுப்புணர்வை உணர்ந்து அது பிறருக்கான பொறுப்புணர்வாக இருந்தாலும் தன்னுடைய பொறுப்புணர்வாக இருந்தாலும் நாம் அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து ஆண்டவருக்காக செய்கிற போது ஆண்டவர் நமக்கு கைமாறு அளித்து நம்மை நிலை வாழ்வுக்கு மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அன்று ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசிரை நமக்கும் நிறைவாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கைகளோடு இந்த பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமென்.